900 வருடங்கள் பழமையான ஒரு நடராஜர் சிலை ஆஸ்திரேலிய அருங்காட்சியகம் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டு தனது சொந்த இருப்பிடம் நோக்கி செல்ல தயாராக உள்ளது. 2007 ஆஸ்திரேலிய நேஷனல் கேலரி எனப்படும் ஆஸ்திரேலிய தேசிய அருங்காட்சியகம் 5.6 மில்லியன் டாலர்கள் கொடுத்து இந்த சிலையை அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து சுபாஷ் கபூர் என்ற அருங்காட்சிப் பொருள் வியாபாரியிடம் வாங்கியிருந்தது. ஆனால் இந்த சிலை களவாடப்பட்டு போலியாக தயாரிக்கப்பட்ட ஆவணங்களுடன் தான் விற்கப்பட்டது என்பது இப்பொழுது தெரிய வந்துள்ளது. ஆரம்பத்தில் விலை கொடுத்துத்தான் இந்த சிலையை வாங்கியதாகவும், வாங்குவதற்கு முன் இந்த சிலையின் உத்தரவாதம் குறித்து விசாரித்ததாகவும் சொல்லி இந்த சிலையை இந்தியாவிடம் கையளிக்க முடியாது என்று ஆஸ்திரேலிய தேசிய அருங்காட்சியகம் கைவிரித்துவிட்டது. அதுபோலவே நியூ சவுத் வேல்ஸில் உள்ள அருங்காட்சியகமும் ஒரு அர்த்தநாரீஸ்வரர் சிலை குறித்து சொல்லியது. இந்த இரண்டு சிலைகளுமே சுபாஷ் கபூர் என்ற அருங்காட்சிப் பொருள் வியாபாரியிடமிருந்து வாங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்ற இணையதளத்தை நடத்தி வருபவரும் அருங்காட்சிப் பொருட்களின் உண்மை விலையை உணர்ந்தவன் என்று சொல்பவருமான திரு விஜய்குமார் அவர்கள் இந்த சிலைகள் இந்தியாவிற்கு திரும்ப வேண்டும் என்ற முயற்சியில் பல வருடங்களாக ஈடுபட்டவர். சிலை திருட்டுகள் பற்றியும், குறிப்பாக இந்த சிலைகள் குறித்து அவருடைய செயற்பாடுகள் பற்றியும் கேட்டோம்.
சிலை கடத்தல், சிலை திருட்டு என்பது கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலம் முதலே தமிழ்நாடு சிலைகள் வெளிநாட்டவர் அதில் மேல் ஒரு தனி ஆசை. நம் அவர்கள் அதை அவ்வளவே மதிப்பிடவில்லை. அதனால் பல சிலைகள் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து வெளியே போயின, வெளியே இருக்கின்றன. 1000 ஆண்டு நம்முடையே இருந்த செல்வம் கழிவை இவை சரியான பராமரிப்பு இல்லாததால் சில பேர் இதை திருடி விற்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் வந்து 5.1 மில்லியன் டாலர், அதாவது கிட்டத்தட்ட 35 கோடி ஆகும்னு நினைக்கிறேன் இந்திய ரூபாய். அந்த அளவு விலை கொடுத்து யாராவது வாங்குகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கும் 40,000 கோயில்களில் உள்ள சிலைகளை கண்டிப்பாக யாராலும் பாதுகாக்க முடியாது. இந்த சிலைகள் சுத்தமல்லி என்ற ஒரு கோவிலிலும், ஸ்ரீபராந்தன் என்ற இன்னொரு கோவிலிலும் வழிபாடு அவ்வளவா இல்லாததால் பாதுகாப்பு கருதி சுத்தமல்லி கோயில் சிலைகள், ஸ்ரீபிராமணன் கோயில் எடுத்து வந்து வைக்கப்பட்டன. துரதிருஷ்டவசமாக 2 கோயில்களும் ஸ்ரீபிராமணன் கோயிலில் இருந்து 2004-2005 திருடு போயின. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பிரெஞ்சு இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரி இந்த இரு கோயில்களிலும் 1964 முதல் 1994 வரை பல்வேறு காலகட்டங்களில் படம் பிடித்து வைத்திருந்தார்கள். இது யாருக்கும் தெரியவில்லையா அந்த காலத்தில். திருப்போய் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கழித்துதான் தமிழக காவல்துறைக்கு இந்த கோயில் சிலைகளின் படங்கள் பிரெஞ்சு இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியிடம் இருக்கிறது என்று தெரிந்து 2008 அவர்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டார்கள் படங்களை. அந்த படங்களை கொண்டுதான் நம் இந்த சிலைகளை மீட்டு கொண்டு வர பெரும் உதவியாக இருந்தன. படங்கள் மட்டுமல்ல, இந்த சிலையின் அளவுகளையும் குறித்து வைத்துள்ளார்கள் அவங்க ஃபீல்ட் ரிப்போர்ட்ல. இதே போல நியூ சவுத் வேல்ஸ் கேலரியில இருக்கிற அர்த்தநாரி கல் சிற்பமும் இதே திருட்டு கும்பலால் திருடப்பட்டது. அந்த சிலையின் புகைப்படம் 1974 டக்லஸ் பேரட் என்ற பிரிட்டிஷ் மியூசியம் குரேட்டர் எழுதிய சோழர் கலை என்ற புத்தகத்தில் அமைந்தது. அந்த படத்தை நான் பார்த்து நினைவில் வைத்ததால் இந்த சிலையை பார்த்தவுடன் இது அந்த கோயில் சிலை, விருதாச்சலம் முதலீஸ்வரர் சிலை என்று அடையாளம் கண்டு அதிகாரிடம் சொன்னதால் அந்த சிலையும் திரும்ப வரவிருக்கிறது.
நடராஜர் சிலைகள் எல்லாமே பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாகத்தானே இருக்கும்? எதை வைத்து இந்த சிலைதான் திருடுபோன சிலை என்று ஆணித்தரமாக கூறலாம் என்று வந்த சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறார் விஜயகுமார் அவர்கள்.
சிலை என்று செப்பு திருமேனிகள், சோழர் காலத்தில் செப்பு திருமேனிகளுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. அது ஏனென்றால் அது லாஸ்ட் வேக்ஸ் மெத்தட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு சிலையும் தனித்தனியாக படிமத்தை முதலில் தேன் மெழுகில் குங்கிலியம் கலந்து செய்வார்கள். மெழுகில் அந்த முழு உருவத்தையும் செய்து அதன் மேல் மண்ணை பூசி மேக் எ மோல்ட். காய்ந்த பிறகு நெருப்பில் இட்டால் மெழுகு உருகி வெளியே வந்துவிடும். இந்த மண் கூடு மட்டும் இருக்கும். அதனுள் உலகத்தை ஊற்றி மண் மோல்டை உடைத்துதான் சிலையை வெள்ளெடுக்க முடியும். அப்படி பார்த்தீர்கள்னா இன்று சைனாவில் செய்யும் பொம்மைகள் போல ஒரு மோல்ட் கொண்டு 1000-2000 சிலைகள் செய்ய முடியாது. ஒன்னொன்னும் தனித்தனியாக கையால் செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போது அளவுகள் என்னதான் அகமதி பிரகாரம் பொதுவாக குறிப்பிட்டிருந்தாலும் ஒரு சிலையிலும் ஒரு சிறு மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா கையால் ஒரு சிலையும் தனித்தனியாக செய்யப்பட்டது. இதே போல 1000 ஆண்டுகள் இந்த சிலைகள் தினமும் வழிபாட்டில் இருந்து கையாளும் போது இங்கே அங்கே பட்டு சில இடத்தில் உடைப்புகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக இந்த நடராஜர் சிலையில் பிரெஞ்சு இன்ஸ்டியூட் எடுத்த படத்தையும் கொண்டு நாங்கள் யூடியூப்ல ஒரு படமே வெளியிட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆஸ்திரேலியா முதலில் இந்த சிலையில் அந்த சிலை இல்லை எல்லா நடராஜனும் ஒரே மாதிரிதான் இருக்கின்றன என்று சொல்ற கூட்டை தவறு என்று எப்படி காட்டுவது என்று யூடியூபில் ரிட்டர்ன் ஆஃப் த டான்சர் என்று ஒரு குறும்படமே வெளியிட்டு இருக்கோம். அங்கே அணுவணுவாக இந்த சிலையின் ஒரு ஒரு இடத்திலும் ஒரு சிலையின் அந்த படத்தும் இந்த படத்தையும் சேர்த்து சூப்பர் இம்போஸ் செய்து காட்டியுள்ளோம். ஒரு முறை நீங்கள் அதில் பார்த்தால் புரிந்துவிடும்.
ஆனால் இந்த சிலைகள் இந்தியாவில் இருப்பதை விட மேலைத்தைய நாடு ஒன்றில் அழகாக பராமரிக்கப்படும். அது மட்டுமல்ல, அந்த சிலையின் நுணுக்க வேலைப்பாடுகள் உலக மக்கள் அனைவரது கவனத்துக்கும் வரும் என்ற சிந்தனையை ஓய்வு பெற்ற IIT டெல்லி பேராசிரியரும் இந்திய கலை வடிவங்களை பேண வேண்டும் என்ற முனைப்புடன் செயற்படுபவருமான பேராசிரியர் சுவாமிநாதனிடம் கேட்டோம்.
என்னன்னா சிட்னிலயோ இங்கோ வச்சிருந்தாங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, நல்லாவும் வச்சிருப்பாங்க, அதை நல்லாவும் ஆவணப்படுத்திருப்பாங்க. அது வந்து ஒரு எந்த விதமான டவுட்டும் இல்ல. இங்க இருந்தானா அதை ஒரு குப்பையா போட்டு வச்சிருப்பாங்க. இனிமே அது வழிபாட்டுக்கு வராது. வழிபாட்டுல இருக்கக்கூடிய திருப்பி வழிபாட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுல அப்ப மியூசியம். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும், இந்த நடராஜர் சிலையா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மியூசியம் பீசஸ் ஆக நம்ம ஸ்தபதிகள் நமது சிற்பிகள் பண்ணவில்லை. அவங்க பண்ணினது என்னன்னா ஒரு ரிலிஜியஸ் கான்டெம்ப்ளேஷன் போக்கஸுக்காக பண்ணினாங்க. அவங்க நம்ம அதனுடைய மெட்டாபிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நம்ம என்னமோ ஒரு மியூசியம் பீஸ் நல்லா பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க, மொனாலிசா மாதிரி இது ஈக்குவல் பேசுறதுக்கான ரெண்டையும் கம்பேர் பண்றது கூடவே கூடாது. இது ரெண்டும் வெவ்வேறு. ஒரு சிலை பண்றது என்ன, அதனுடைய மெத்தடாலஜியே வேற. இட் இஸ் பியூர்லி ஸ்பிரிச்சுவல். அது முதல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இந்த மெட்டாபிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலிஜியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போது அட்லீஸ்ட் அது ஒரு இடத்துலயாவது உட்கார்ந்து அதை நல்லா பாதுகாக்கணும். இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சரியா பாதுகாப்பாங்கிறது எனக்கு தோணலை. இன்றைக்கு அந்த அமராவதியினுடைய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அது 2/3 மெட்ராஸ் மியூசியத்துல இருக்கு, 1/3 பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்கு. அங்கே இருக்கிறது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, இங்கே குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. இது நம்மளுடைய சாபக்கேடு. ஆனா நம்மளுடைய இதுகள் வந்து நம்ம ஊர்ல வந்து நல்லா வைக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் அது வந்து தெரிய வைக்கணும், அதனுடைய பெருமை தெரியணுங்கிறது தேர் ஆர் நோ டூ ஒப்பீனியன்ஸ் அபவுட் இட். ஆனா இன்றைக்கு இருக்க நிலைமையில நம்ம ரொம்ப அதை மோசமாகவே அதை வச்சிருக்கோம், பாதுகாக்க மாட்டோங்கிறதுனால ஒரு மனசுல ஒரு இடத்துல தோன்றது இது வந்து வெறும் வெளியூர்ல இருந்தானா நல்லதா, நம்ம ஊருக்காரன் கூட அங்கே போய் நல்லா பார்க்க முடியுங்கிறது ஒண்ணு மனசுல தோன்றது. ஆனாலும் ஒரு திருட்டு சொத்து இன்னொரு இடத்துல இருக்கிறதுங்கிறது அதுவும் ஒரு நெருடலா இருக்கு.
இந்த சிற்பங்கள் அருங்காட்சியகங்களில் வைப்பதற்காக செய்யப்படவில்லை என்பதுடன் ஆமோதித்தாலும் திரு விஜயகுமார் அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கிறது.
முதலில் இவை கலைப்பொருட்களே அல்ல, தெய்வ வழிபாடு. இவர்கள் திருமேனி என்று பெயர். அதை 1000 ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் இதை ஒரு காட்சி பொருளாக ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் என்றே செய்யவில்லை. அவர்கள் கடவுள்கள் கோவில் கருவறையில் இருக்க வேண்டியவை, அதுவும் காலம்பிரம் அவர்களை எழுப்பி பாட்டு பாடி தாலாட்டு பாடி எழுப்பி குளிப்பாட்டி அதுதான் பராமரிப்பு. நீங்கள் சொல்லும் பராமரிப்பு அவர்களுக்கு தேவையே இல்லை. 1000 ஆண்டுகள் இருந்து விட்டனவை, அவற்றுக்கு எந்த வித நவீன பாதுகாப்பு முறையும் தேவையில்லை. 5 வேளை பூஜை அபிஷேகம் என்றாலே போதும், அவர்கள் கண்டிப்பாக இன்னும் 1000 ஆண்டுகள் இருப்பார்கள்.
நேர்களே, இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. அதில் ஆஸ்திரேலிய அருங்காட்சியகங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திரும்பும் சிலைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சிலை வாங்கும் முன் தாங்கள் தேவையான அளவு விசாரித்ததாகவும் தனக்கு தெரிய ஆஸ்திரேலிய தேசிய அருங்காட்சியகம் எந்த தவறையும் செய்யவில்லை என்றும் அதன் முகாமையாளர் ரான் ரெட்ஃபோர்ட் ABC ஊடகத்தின் லேட் லைன் நிகழ்ச்சிக்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருந்தார்.
For a year, as we were testing whether it had been stolen from anywhere, its provenance, and we were checking all of that with great thoroughness. We went through about 8 different processes before we bought it.
ஆனால் இந்த கருத்தை முற்றாக நிராகரிக்கும் திரு விஜயகுமார் தான் அதை ஏன் நிராகரிக்கிறேன் என்ற வாதத்தையும் முன்வைக்கிறார்.
இதுவரைக்கும் மிகப்பெரிய பொருட்கள் வாங்கியிருக்காங்க. எல்லாமே ஒரு பேட்டர்னா இருக்கு. டெல்லியில 1969 to 1972 முன்னாடி, அதாவது இதுல என்ன நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியதுன்னா, இந்தியா சட்டம் நிறைவேற்றியது 100 வருடங்களுக்கு முன்னால் இருக்கும் பொருட்கள் இந்தியா விட்டு வெளியே எடுத்து செல்ல முடியாது என்று 1972 சட்டம் உருவாச்சு. அதனால் எல்லாருக்குமே டெல்லியில் 1972 முன்னாடி வாங்கின மாதிரி போலியான ஆவணங்கள் தயாரித்திருக்காங்க. நியூ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவங்களோட அப்பா இவங்களோட தாத்தா அப்படின்னு இவங்களே ஒரு 4 பேரை வச்சே இத்தனை சிலையும் வச்சிருக்காங்க. இதுல என்னன்னா, ஒரு 5 மில்லியன் நடராஜர் சிலை, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா விட்டு வெளியே வந்து யாருக்குமே தெரியாம இது வரைக்கும் எங்கேயுமே காட்சியிலேயோ எதுலயோ வைக்காம இது வரைக்கும் யாருமே பார்க்காம திடீர்னு மார்க்கெட்டுக்கு வந்துட்டுன்ற மாதிரி நம்ப முடியாது. இரண்டாவது, அந்த வித்த பெண்மணி ஒரு பழைய சூடான் எம்பசி டெல்லியில் வேலை பார்த்தவரோட மூலமாக கிடைத்தது அப்படி என்று ஒரு வீட்டோட அட்ரஸ் கொடுத்திருக்காங்க. அதை வந்து இவங்க செக் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தாக்க, நாங்க கூகுள் இடத்துல போய் செக் பண்ணோம், அந்த அட்ரஸ் இருக்கு மட்டும்தான் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே இடத்துல போய் பார்த்தாக்க அவங்க இருக்கிற அந்த ஒரு சாதாரணமான ஒரு வீடு, அந்த வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் மதிப்புள்ள பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மட்டுமே வாங்கியிருக்கிறாரு. இது பாக்குறதுக்கு நம்பக்கூடியதாக இல்லை. இரண்டாவது, டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல 3 பொருட்கள் நேஷனல் கேலரி வாங்குவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னாலே ஆப்ஷன் பப்ளிக்காக சர்வீஸ் கிறிஸ்டிஸ் மாதிரியான ஆப்ஷன் ஹவுசஸ் மூலமாக ஆப்ஷன் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆப்ஷன் டீடைல்ஸ் இப்ப செக் பண்ணதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிலைகள் கபூர் கிட்ட இருந்து இவர் சொன்ன மாதிரி 40 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேப்பர் ஒர்க்லாம் தப்பு, ஒரு 6 மாசம் முன்னாடி தான் இந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு அவங்களே ஒத்துருக்காங்க அவங்களோட ரிப்போர்ட்ல. பட் ஆனா அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம், இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, இந்த பொருளோட விலை என்ன இருக்கும் அப்படின்றது நீங்க ஒரு இணையதேடல் தானே பண்ணுவீங்க, அதுவும் இந்த ஆப்ஷன்லாம் பப்ளிக் ரிசல்ட். இன்னைக்கு நீங்க தேடினாலும் அந்த லாட் நம்பர்ல அந்த பொருள் போட்டு பார்த்தா வருது. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பொருட்கள் பகிரங்கமாக ஏலத்தில் வாங்கப்பட்ட விலைக்கும் ஆஸ்திரேலியா கேலரி கபூருக்கு கொடுத்த விலைக்கும் மிக மிக அதிகம். இது வந்து இன்னும் ஒரு சரியான டியூ டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டும். ஏன் இவ்வளவு பணம் கொடுத்து பகிரங்கமாக ஏலத்தில் விடப்பட்ட பொருளை 6 மாதத்திற்குள் பல மடங்கு அதிக பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள்? ஒன்று இந்த மார்பிள் ஜீனா ராஜஸ்தான், இரண்டாவது போர்ச்சுகல் கோவா க்ரூசிஃபிக்ஸ், இப்படி பல ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சொத்த விலைக்கு ஆப்ஷன்ல வாங்கிட்டு அப்படியே கைமாற்றி 6 மாசத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன இணைய தேடலே கண்டுபிடிச்சிருக்கலாம் இதெல்லாம், ஏன் இதெல்லாம் தேடல அப்படிங்கிற. அதுவும் இந்த ஆப்ஷன் லிஸ்ட் போட்டு டியூ டெலிஜென்ஸ்ல போட்டுருக்காங்க தவிர இதுங்கிற விலைக்கு தான் அவங்க அந்த ஆப்ஷன்ல வாங்கினாங்கன்றத வேணும்னே சொல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் சென்ட் அவங்க கேட்க வேண்டிய கேள்வி. இந்த பகிரங்கமா ஏலத்தில் விடப்பட்டது என்று நீங்கள் டியூ டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் கண்டுபிடித்துள்ளீர்கள், அப்போ ஏன் அந்த எத்தனை விலைக்கு அவங்க போட்டாங்க வாங்கினாங்கன்னு சொல்லணும்.
ஒரு நீண்ட சர்வதேச சட்ட வாதங்களுக்குள் மாட்டியிருந்த நடராஜர் வீடு திரும்ப வேண்டும் என்ற ஆஸ்திரேலிய சட்டமா அதிபரின் தீர்ப்பை தொடர்ந்து நியூ சவுத்வேல்ஸ் அருங்காட்சியகத்தில் இருந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலையும் ஆஸ்திரேலிய தேசிய அருங்காட்சியகத்தில் இருந்த நடராஜர் சிலையும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இதுபற்றி கருத்து தெரிவிக்க ஆஸ்திரேலிய தேசிய அருங்காட்சியகத்தையும் ஆஸ்திரேலிய சட்டமா அதிபரின் பணிமனையையும் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு இருவருமே எழுத்தில் மட்டுமே பதில் தர முடியும் என்று பகிரங்கமாக வெளியிட்டிருக்கும் அறிக்கையை சுட்டிக்காட்டினார்கள். இந்த இரு சிலைகளையும் ஆஸ்திரேலியர்களுக்கு விற்ற சுபாஷ் கபூர் என்பவருக்கு எதிராக இந்திய நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த சிலைகள் வீடு திரும்புவது பற்றியும் இப்படியான செயற்பாடுகளை எப்படி நிறுத்த முடியும் என்பதற்கு காத்திரமான கருத்தை முன்வைக்கிறார் பேராசிரியர் சுவாமிநாதன்.
இது வந்து ஒரு சந்தோஷகரமான செய்திதான், ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் நெருடலாவும் இருக்கு. ஒன்னும் ஒரு பெரிய பொக்கிஷம் எவனோ திருடிட்டு போனா அதை கொஞ்சம் கூட கவனப்படாம ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கிற நேஷனல் மியூசியத்துல வாங்கப்படுகிறதுங்கிறது கஷ்டமான இதுதான். இந்தியாவினுடைய நிறைய பொக்கிஷங்களை எப்படி வியாபார சரக்கா போயிடுதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். அது வாங்குற சாமான் நல்ல சாமானா திருட்டு சாமானான்னுட்டு ஒரு நேஷனல் மியூசியம் கூட அதை வந்து பார்க்காம பண்ணதுங்கிறது அது ஒரு துக்ககரமான சமாச்சாரம். அது ஆனா திரும்பி வர்றதுல மகிழ்ச்சி தான். இந்த மாதிரி ஆறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நம்ம ஆவணப்படுத்தவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய முக்கியமான விஷயங்கள்னு சொல்லக்கூடியது ஒன்றும் நமக்கே சரியா தெரியாது. ரீசெண்டா ஒரு கோவிலில் வந்து பிரம்மா சிலை காணாமல் போயிடுது, கல் சிலை காணாமல் போயிடுது. இது எங்கேயோ கடைசியில் 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு ஏதாவது இது ஒரு மியூசியத்தில் வரலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கோவில்கள்ல, கோவில் மாத்திரம் இல்ல, நிறைய இடங்கள்ல என்னென்ன மாதிரியான புராதன விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு நம்ம ஆவணப்படுத்தாதனால ஏற்பட்டது. அட்லீஸ்ட் இதையே வச்சுக்கிட்டாவது இனிமே ஆவணப்படுத்தணும்னு நாங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கவர்மெண்ட் மூலமாகத்தான் முடியும். ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஹிந்து அறநிலையத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து மெத்தடாலஜி கண்டுபிடிச்சு பப்ளிக்கினுடைய சப்போர்ட் மூலமா பண்ணணும். ஆனால் நமது அரசாங்கம் இதெல்லாம் பத்தி அவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை இதுவரையிலும். இனிமே எடுத்துக்கொள்ளுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். எடுத்துக்கொண்டால் நல்லது.